ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله. ترددت إمام محمد بن عبد الوهاب رحمة الله عليه அவர்களுடைய மூன்று அடிப்படைகள் என்ற நூலிலிருந்து ஈமானிய இஸ்லாமிய கொள்கைகளை நாம் படித்து வருகின்றோம். இது நம்முடைய 11வது அமர்வு. சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த ஷிர்க் இணை வைத்தலை பற்றி இமாம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அவன் தடுத்த பாவங்களிலேயே மிக மிக பெரிய பாவம் அல்லது மிக மகத்தான பாவம் அஷ்ஷிர்கு இணை வைத்தல். அதாவது வஹுவ தஅவது ஹைரிஹி மஅஹு, அவனுடன் அவன் அல்லாதவரை அழைப்பது, அவனுடன் அவன் அல்லாதவரை வணங்குவது. அப்ப இது குறித்த குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய எண்கள் உங்களுக்கு சென்ற பாடத்திலே சொல்லப்பட்டன. ஒரு சில ஹதீஸுகளை நம்ம இன்ஷால்லாம் இதற்கு விளக்கமாக பார்ப்போம். ரெண்டு ஹதீஸுகளை, ஒன்று இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள் அவங்களுடைய சஹீஹ் கிரந்தத்தில் கடைசியா கிதாபு தௌஹீத் என்று ஒரு பாடம், சஹீஹ் கிரந்தத்தினுடைய கடைசி பகுதியாக தான். அந்த கிதாபு தௌஹீதில் இமாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், أعظم ذنبي أن تجعل لله ندا وهو خلقك، أعظم ذنبي أن تجعل لله ندا وهو خلقك، أعظم ذنبي أن تجعل لله ندا وهو خلقك. அஅபம் ஸம்பி, இப்ப இதே வார்த்தையை தான் இமாம் அவங்களும் இங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அஅபம் மானஹா அன்ஹு சொல்லி, புரியுதுங்களா? ஹதீஸ்ல உள்ள அதே வார்த்தை தான். அல் ஸம்பு பாவம், பாவங்களிலேயே பெரிய பாவம். அப்ப எல்லா பாவமுமே தடுக்கப்பட்டதுதான். அப்ப அதனாலதான் இமாம் சொன்னாங்க தடுக்கப்பட்டவைகளில் பெருசு என்று. அப்ப ஹதீஸ்ல பாவங்களில் பெரிய பாவம் என்று வந்திருக்கிறது. பாவங்களில் பெரிய பாவம் எது? அன்தஜஅல, நீர் ஏற்படுத்துவது. லில்லாஹி, அல்லாஹ்விற்கு. நித்தன், இப்ப நீங்க குர்ஆன்ல சூரா அல் பக்ராவுடைய 21வது வசனத்தில் படிச்சிருப்பீங்க, பலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன். அந்த அந்தாதன் என்பது இந்த நித்துடைய பன்மைதான். நித் என்பது ஒருமை, அந்நித்தன் சமமான ஒருவரை. அல்லாஹ்வுக்கு நீங்கள் சமமாக ஒருவரை ஏற்படுத்தி விட ஏற்படுத்துவது. வஹுவ, அவனோ, அவனோ என்றால் அல்லாஹ். ஹலாக்க, ஹலாக்க படைத்திருக்கிறான். க, உன்னை. அப்ப பாவங்களில் பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு நீ சமமான ஒருவரை ஏற்படுத்துவது, அவனோ உன்னை படைத்திருக்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், பாவங்களை குறித்து தொடர்ந்து எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருந்தாங்க. இப்ப இதான் வந்து ஒரு தர்பியாவுடைய அமைப்பு. எப்படி இன்று தர்பியாவுடைய அமைப்பு மாறி இருக்கு? உண்மையான தர்பியாவுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், நல்லொழுக்கங்களை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதோடு தீய காரியங்களை விட்டு எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெறும் நல்லொழுக்கங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது தீமையிலிருந்து ஒரு மனிதனை தடுத்து விடாது, தீமையிலிருந்து ஒரு மனிதனை தூரமாக்கி விடாது, தீமை என்னவென்று ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து விடாது. இன்றைக்கு தப்லீக் ஜமாத்துக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கொள்கைக்கு நேர் மாற்றமானவங்க. அதாவது இஸ்லாமுடைய கொள்கை, நம்ம முன்னாடி சொன்ன கொள்கை, தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை என்ன என்றால், நீங்க வெறும் நல்லொழுக்கத்தை மட்டும் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்க, தீமைகள் இருந்து மக்களை நீங்க தடுக்க வேணாம், அது தீமையிலிருந்து தானா அவங்களே விலகிப்பாங்க, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க, அவங்களே தடுத்துக் கொள்வாங்க என்பதாக இது அவங்களுடைய பிரச்சாரம். அப்ப இது அவங்களுடைய பிரச்சாரமே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடு அப்படி கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய செயல்பாடு என்ன, நல்லதை ஏவுகின்ற அதே நேரத்தில் தீயதிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் கலிமா சொன்னாங்க, இஸ்லாமுக்கு வந்தாங்க, ரசூலோட ஜிஹாது செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துலதான் அதுல ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லும் பொழுது எதை குறித்து எச்சரிக்கை செய்யறாங்க, ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப இவங்கதான் களிமா சொல்லிட்டாங்களே, மூமின் ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஷிர்க் குறித்து எச்சரிக்கை செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமையை குறித்து கவனமற்றவர்களாகவோ தங்களது தோழர்களுக்கு அச்சுறுத்தாமலோ இருந்தார்களா என்றால் இல்லை. மாறாக என்ன செய்தார்கள், தங்களது தோழர்களுக்கு இந்த ஒரு பெரும் பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள், அச்சுறுத்தினார்கள். அப்ப இன்றைய உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க மஸ்ஜிதுகள்லையோ அல்லது தங்களுடைய பொது சபைகள்லையோ அல்லது தங்களுடைய ஏதாவது ஒரு அறிவுரையினுடைய நிகழ்ச்சிகள்லையோ சிறுக்கை எச்சரிக்கை செய்து எங்கேயாவது ஒரு பயன் வைக்கிறாங்களா, உலகத்தினுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய சலஃபுகளை தவிர உலகத்தில் யாருமே தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அது சுன்னத்து ஒரு ஜமாத்தில் சும்மா போலியா சொல்லிக் கொண்டாலும் சரி, அல்லது வந்து ஜமாத் இஸ்லாமிங்கிற பேர்ல பேர் வைத்துக் கொண்ட ஜமாத்தா இருந்தாலும் சரி, இப்படி உலகத்தில் எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் சரி, இவர்கள யாருமே ஷிர்கை எச்சரித்து எந்த காலத்திலையுமே மேடை போட்டு பேசவும் மாட்டாங்க, எந்த இடத்திலையுமே அதை குறிப்பிடவுமே மாட்டாங்க. அப்ப அதனாலதான் அவங்களுடைய ஜமாத்துகள்ல அவங்களுடைய கூட்டங்கள்ல ஷிர்க் மலிந்து விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு விஷயத்தை குறித்து அச்சுறுத்தப்படவில்லையோ எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ அதை பற்றிய விளக்கங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு அதிலிருந்து விலகும்படி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லையோ, அப்ப மக்கள் பொதுவான அவங்களுடைய அறியாமையினாலையும் அவங்களுடைய அலட்சியத்தினாலையும் கல்வியின்மையினாலையும் மடமைத்தனத்தினாலையும் அந்த சிறுக்களை ஈஸியா விழுந்துருவாங்க, ஷைத்தான் அவர்களை விட வைத்து விடுவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய அருளால குர்ஆன் ஹதீஸை போதிக்கக்கூடிய இந்த சஹீஹான கொள்கையில உள்ள சலப்புகளை தவிர எல்லா மக்கள்கிட்டையும், அது வந்து தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், தரீக்காவா இருக்கட்டும், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துல சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கட்டும், அல்லது வந்து வேற எந்த வகை மக்களா இருக்கட்டும் சரி, அவங்கள்ட்ட கண்டிப்பா ஷிர்க்ல இருந்து ஏதாவது ஒரு வகை இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம வந்து இதை பெருமையா சொல்லல, காரணம் என்னன்னு சொன்னா எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதை அவர்கள் செய்ய மறுத்தார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பள்ளிவாசல்ல ஷிர்கை பத்தி பேச வேண்டியதானே, நீங்க வந்து உங்களுடைய இயக்கங்கள்ல ஷிர்கை பற்றி மக்களுக்கு அச்சுறுத்த வேண்டியதானே என்று சொன்னா, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சு போயிடுவாங்க, மக்கள் வரமாட்டாங்க, மக்கள் விலகி போயிடுவாங்க, உங்க மேல மக்களுக்கு வெறுப்பு வந்துருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் இவங்க சொல்றதுக்கு, அப்ப மக்கள் தங்களை பக்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தங்களுக்கு கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மார்க்கத்தை இவர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி கொண்டார்கள். அப்ப இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் முக்கியம் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம் அல்ல, இவங்களுக்கு என்ன வேணும், மக்கள் வேண்டும், மக்களுடைய கூட்டம் வேண்டும். அப்ப அல்லாஹுத்தலா யாருக்கு எது வேண்டுமோ அதன் பக்கமே அவர்களை சாட்டிவிட்டான். இப்ப நீங்களே நிறைய விளக்க எழுதும் பொழுது எழுதிட்டு வந்திருக்கீங்க. அப்ப தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டுவானாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் தனது மகனுக்கு அறிவுரை செய்யும் பொழுது முதல் அறிவுரை எதைத்தான் சொல்றாங்க, இணை வைத்தலை எச்சரிக்கை செய்வதைத்தான் முதல் அறிவுரையாக சொல்கிறார்கள். அப்ப அவங்க ஒரு நபியுடைய காலத்துல வாழ்ந்த பெரிய ஞானி, பெரிய மகானு, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு நல்லடியார். இப்ப அவங்களுடைய குழந்தை எப்படி இருப்பாங்க, அவங்களும் பெரிய நல்லவராத்தான் இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் தன்னுடைய மகனுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன, இணை வைக்காதே என்று. அதே போல நம்ம சூரா அல் பக்ரால இரண்டாவது அத்தியாயத்துல இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவங்களும் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களும் 130 ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களை நேற்று சொல்லி காட்டோம். அதுல ரெண்டு பேருமே தங்களது பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை செய்தார்கள், மூத்தா போகக்கூடிய நேரத்தில் படிக்கலையா வீட்டில் எடுத்து பாருங்க, அதுல அல்லாஹு தாலாவுடைய அந்த கூற்றுல இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் செஞ்ச அறிவுரை தங்களது பிள்ளைகளுக்கு, நீங்க நாங்க மூத்தாயிட்டோம்னா நீங்க எங்களுக்கு பின்னாடி யாரை வணங்குவீங்க, அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் நீங்க வணங்கிட கூடாது என்று வசியத்து செய்து விட்டு தான் ரெண்டு நபியுமே மூத்தா போறாங்க இருக்கா. ஆமா, அப்ப இன்றைக்கு யாராவது அப்படி வசியத்து பண்றாங்களா தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, அல்லது யாராவது ஆளும் யாராவது தங்களுடைய மாணவர்களுக்கு தங்களது சமுதாயத்துக்கு வசியத்து பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப எப்ப சிறுக்கை பற்றி உண்டான பயமும் எச்சரிக்கையும் இவர்களுடைய அதாவது உள்ளத்துல இல்லாமல் போனதோ, சைத்தான் அவர்களை ரொம்ப இலகுவாக சிறுக்கிலே மகா பயங்கரமான இந்த பாவத்திலே தள்ளிவிட்டான். நான் பேசுறது புரியுதுங்களா, கவனிக்கிறீங்களா? சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இவ்வளவு அழகான அறிவுரை, அஅஸமு தம்பி அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஸலஃபக. அதே போல இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லீமுடைய இந்த ஹதீஸுக்கு இமாம் நவ்வி தலைப்பு எழுதுறாங்க, கவுமு ஷிர்கி அக்பஹ துனுபி, ஷிர்கு தான் பாவங்களிலேயே மிக கேவலமான பாவம்னு சொல்லி இமாம் முஸ்லீமுடைய அந்த கிதாபுல இமாம் நவவி இந்த ஷிர்க் வர பின்னாடி நம்ம எழுதக்கூடிய ஹதீஸுக்கு என்ன தலைப்பு போடுறாங்க, ஷிர்கு தான் பாவங்களிலேயே ரொம்ப கேவலமான பாவம். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குரானையும் ஹதீஸையும் உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க, நம்முடைய மக்கள் எந்த அளவுக்கு அலட்சியம் செய்யறாங்க. மன் லத்தி அல்லாஹ், மன் லத்தி அல்லாஹ லா யுஷ்ரிகு, லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஃல ஜன்னத. மன் லத்தி அல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஃல ஜன்னத. وَمَنْ لَقِيَهُ يُشْرِكُ بِهِ شَيْئًا يُشْرِكُ بِهِ شَيْئًا دَخَلَ النَّارَ دَخَلَ النَّارَ. يُونِيَه مَنْ لَقِيَ اللَّهَ مَنْ يَار وَرْ لَقِيَ سَنْدِتَ اللَّهَ اللَّهُ وَي லா யுஷ்ரிகு பிஹி, இணை வைக்காதவராக அவனுக்கு ஷைஅன் எதையும், தஹல ஜன்னத அவர் சொர்க்கத்தில் நுழைவார். வமன் யார், லக்கியஹு அவனை சந்தித்தார், அவனை என்றால் யாரை, யாரை, அல்லாஹுவை, அல்லாஹ்வையும் சொல்லக்கூடாது, அல்லாஹுவை உச்சரித்து சொல்லணும், அல்லாஹ்வையும் சொன்ன தப்பாகிடும், அல்லாஹுவை. ஒமன் லத்தியஹு, யார் அவனை சந்தித்தாரோ, யுஷ்ரிகு பிஹி அவனுக்கு இணை வைத்தவராக, ஷைஅன் இந்த ஒன்றை, தஹலன் நார அவர் நரகத்தில் நுழைவார். அப்ப முன்னாடி சொன்ன ஹதீஸ், இந்த ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் விளக்கமா நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ ஒரு மனிதர் நாளைக்கு மறுமையில கண்டிப்பா அல்லாஹ்வை சந்திச்சே ஆகணும், தன்னுடைய செயல்களுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யார் ஷிர்க் செய்யாம செல்றாங்களோ அவர் கண்டிப்பா சொர்க்கம் போவார். அப்ப இந்த ஹதீஸ்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் வேற ஏதாவது பெரும்பாவங்கள் செய்திருந்தா என்ன என்பதாக. அப்ப இந்த பெரும்பாவங்களை பொறுத்தவரை நம்முடைய சலஃபுகள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயருக்கு தகுதியான நம்முடைய சலஃப் அறிஞர்களுடைய கூற்று என்னன்னு சொன்னா, இந்த பெரும்பாவங்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய சட்டத்தில் மூன்று அல்லது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று என்ன என்றால், அவர் அந்த பெரும்பாவத்திற்கு பிறகு ஏதாவது சில நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்திருந்தாரேயானால், அல்லாஹு தாலா அவருடைய அருளால் அவருடைய நன்மை அதிகமாக இருக்கின்ற பொருட்டு அவருடைய ஒரு சில பெரும்பாவங்களை அவருடைய அருளாலேயே தண்டனை இல்லாமல் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது வந்து அடியார்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் திருடிட்டாரு அல்லது ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு, இப்ப இது அதுல வருமா என்றால் வராது. அவருடைய விஷயம் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பெரும்பாவம் செய்திருந்தால், அப்ப அவரிடத்துல நன்மைகள் அதிகமாக இருக்குமேயானால் அந்த நன்மைகளுடைய பொருட்டால அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடலாம். அல்லது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தார் என்றால் அந்த ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தினால அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். அப்ப சஹீஹ் புகாரியில ஒரு அறிவிப்பு வருது. அதுல என்ன, ஒரு இஸ்ரவேலருடைய ஒரு மனிதர் ஒரு காட்டு வழியா போய் கொண்டிருந்த போது ஒரு சில அறிவிப்பு, ஒரு ஆண் என்று வருது அல்லது ஒரு பெண் என்று வருது. அப்போ அங்க வந்து ஒரு நாய் வந்து ரொம்ப தாகமா இருந்துச்சு, இவருக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அப்ப ஒரு கிணறு பாக்குறாரு, அந்த கிணத்துல தண்ணி இருக்கிறது போனா ஒண்ணுமே இல்லை. தான் போட்டிருந்த அந்த தோல் செருப்பு, அந்த மோசான்னு சொல்லுவாங்க, சாக்ஸ் மாதிரி இருக்கும், அது போட்டுட்டு நடப்பாங்க அரபு நாட்டுல, அதுக்கு குப்புன்னு அரபியில சொல்லுவாங்க. அப்ப அந்த தோல் மோஜாவை கலட்டி அதுல ஒரு கயிறை கட்டி அதுல இருந்து தண்ணியை எடுத்து தான் குடிச்சாரு. அப்புறம் திரும்பி பாக்குறாரு, அந்த ஈரமான இருந்த மண்ணை வந்து ஒரு நாய் வந்து நக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப கவலைப்பட்டாரு, ஆஹா இந்த நாய்க்கு ரொம்ப தாகமா இருக்கு போல இருக்கு, சரி இந்த நாய்க்கு நம்ம தண்ணி கொடுப்போமேனு சொல்லி அந்த மோஜாவில் வந்து திரும்ப தண்ணி அடைச்சு அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாய்க்கு இவர் இரக்கம் காட்டினதுனால அல்லாஹ்வும் அந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டி அவரை மன்னித்து விட்டான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, அவருக்கு அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் மன்னிப்பான். அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்து விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சில மூமின்கள் நரக நெருப்புல எரிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த மூமின் சொல்லுவான், அல்லாஹ் இடத்துல யாருலா இந்த மாதிரி காபிர்கள் இப்படி நரகத்துல இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் நரகத்துல இருக்கிறேன், எனக்கு நான் வந்து உன்னை ஈமான் கொண்டவனாயிட்டு என்ன நீ இந்த காபிர்களோட வைக்காத, இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கிற என்று அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல கேட்பான். அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனை நரகத்திலிருந்து வெளியேற்றுவான் என்று. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிறைய ஷஃபாஅத்தினாலையும் நரகத்துக்கு போன மக்கள் வெளியே வருவாங்க. கடைசியா அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தினால நரகத்துக்கு போன மக்கள் நிறைய பேர் வெளியேற்றப்படுவார்கள். கடைசியா நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் எரிந்து ஒரு கரி கட்டையை போல கருப்பா கண்ண கரேன்னு அவர் எரிந்து போன ஒரு கட்டையை போல இருப்பான். அவன் அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றி அந்த நஹ்ருல் ஹயாத் ஜீவ நதி என்ற அந்த ஆற்றுல அவன் குளிக்க வைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவான் சொல்லி. அப்ப இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னா, பெரும்பாவங்கள் செய்தவர்கள் அவர்களுடைய தண்டனை அளவுக்கு பாவத்தினுடைய அளவுக்கு தண்டனை பெற்றுவிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி, சரியா? ஆனா நிபந்தனை என்ன, அவர் ஷிர்க்கு செய்யாம இருக்கணும். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இறந்திருக்கிறாரோ அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் கண்டிப்பா சொர்க்கம் போவார். அவர்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவார், நரகத்துக்கு போகாமலேயே. அவர்கிட்ட பெரும்பாவங்கள் இருக்குமேனால் அல்லாஹ் நாடினால் அவருடைய நன்மைகளால் நன்மைகளின் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம், அல்லது மலக்குகளுடைய நல்லவர்களுடைய சிபாரிசினால் அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். இல்லை என்றால் கண்டிப்பா இறுதி அல்லாஹ் தன்னுடைய சிபாரிசினால அவர்களை மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு செய்யாமல் இறந்துவிட்ட மனிதர் நரக நெருப்பில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். அதுதான் அந்த ஹதீஸ் சொல்லு, புரியுதுங்களா? அவங்க அறவே நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்க நல்ல அமல்களையும் முழுமையாக சரியாக செய்திருந்தால் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போக முதல்லயே போயிடுவாங்க, எந்த விதமான தண்டனையுமே இல்லை. சொல்றது விளங்குதுங்களா? புரியுதா? நல்லா கேக்குறீங்களா? ஆமா, ஏதாவது வேகமா சொன்ன மாதிரி இருந்தா புரியலன்னா நிறுத்தி கேட்கணும். ஆமா, சும்மா வெறும் தலையாட்டிட்டே இருக்கக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு அதான் அர்த்தம், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில், எதையும் அல்லாஹ்வுக்கு சமமாக்காத நிலையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப அவரிடத்துல பாவங்களே இல்லை என்றால் கண்டிப்பா முதல் கூட்டத்திலேயே அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அவர் பெரும்பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து விட்டு நரகத்துக்கு அனுப்பாமலேயே சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இல்லை என்றால் அவருடைய பாவத்தின் அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டு அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அது போக சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அது நம்முடைய நன்மைகள்னாலேயே கண்டிப்பா எல்லாம் மன்னிச்சிருவான். ஒரு மனிதன் ஒழு செய்யும் பொழுது அவனுடைய கண்ணால கையினால காலினால செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அதே போல ஒரு தீமையை செஞ்சதுக்கு பிறகு அவர் ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிடறாரு, அதனாலேயே அந்த சின்ன சின்ன பாவங்கள் அதெல்லாம் சின்ன பாவங்கள்னு சொன்னா கண்ணால காதால உள்ளத்தினால விரும்பாம வந்து நாட்டம் இல்லாமல் வேண்டுமென்று என்ற எண்ணம் இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த தவறுகள்லாம் சிறு பாவங்கள். அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொண்டே மன்னித்து விடுவான். அதுக்காக வேண்டி தனியா அவர் தௌபா கேட்கிறனாலும் அல்லாஹ் அதை பொருட்டா எடுத்துக்க மாட்டான், அவனுடைய அருளால அல்லாஹ் மன்னித்து விடுவான். சரி, அப்போ ஒரு மனிதர் சிறுக்கு செஞ்ச நிலையில அல்லாவை சந்திக்கிறார். அப்ப சிறுக்கு செய்த நிலையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய மனிதர் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, வேறு நல்ல அமல்கள் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் சரி, தக்கலன்னார், அவர் நரகத்தில் நுழைவார். அப்ப இந்த ஹதீஸ் இருக்குது நமக்கு ரொம்ப பெரிய எச்சரிக்கையை கொடுக்கின்றது. இன்றைக்கு பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பெரிய தலப்பா கட்டினவங்க, பெரிய ஜுப்பா போட்டவங்க, பார்க்கறதுக்கு ஒரு பெரிய நல்ல உடம்பு வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, பெரிய குரான்ல பேசுறாங்க, ஹதீஸ்ல பேசுறாங்க, அரபியில பேசுறாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்து ஏமாந்துறாங்க. எதை பார்த்து? வெளி தோற்றத்தை பார்த்து அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். அப்ப உண்மையிலேயே அவங்கள்ட்ட மார்க்க இல்மு இருக்கா? அப்ப இன்றைய மக்கள்கிட்ட நீங்க போய் சிறுக்க பத்தி சொன்னீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, இந்த மாதிரி தர்கால இதெல்லாம் செய்யறது, ஷேக்குமார்களுடைய பேர்களால இதை செய்யறது, அல்லது வந்து நிறைய செய்யறாங்க. இன்றைக்கு இந்த நினைச்சல நாளைக்கு அல்லது நாளைக்கு உங்களுக்கு எப்படிலாம் சிறுக்கு செய்யறாங்கன்னு சொல்லி கிளிப்பு போட்டு காட்டுறோம். அப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது, என்ன அவர் அவ்வளவு பெரிய மனுஷனாச்சே, எதை வச்சு அவ்வளவு பெரிய மனுஷன்னு சொல்றாங்க? அவர் கட்டியிருக்கிற தலப்பாவை வச்சு, அவருடைய உடம்பு சைஸை வச்சு, அவர் போட்டிருக்கிற ஜிப்பாவை வச்சு, அவர் பேசுற வெளிப்படையான பேச்சை வச்சு அவர் அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டு இப்படி நீங்க சொல்றீங்களே என்பதாக சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதர்களை நீங்க எதை கொண்டு நிற்க வேண்டும் என்று சொன்னா, அவர் குர்ஆன் ஹதீஸை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார், எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை கொண்டுதான் நீங்க வந்து எடைப்பட வேண்டுமே தவிர, எதை வச்சு எடைப்படக்கூடாது? அவருடைய தோற்றத்தை வைத்து, அவருடைய பேச்சு வெறும் பேச்சை வைத்து, அல்லது அவருடைய தலப்பா ஜுப்பா ஆடைகளை வைத்து நீங்க எடைப்பட்ட கூடாது.
அடிப்படைகள்,
அல் உசூல் என்பது பண்மை, இதனுடைய ஒருமை அஸ்லுன், அஸ்ஸலாசத்து மூன்று, மூன்று அடிப்படைகள் என்ன என்று கேட்கப்பட்டால், அந்த மூன்று அடிப்படைகள் எப்படிப்பட்ட அடிப்படைகள்? அல்லதி, அல்லதி என்றால் எப்படிப்பட்ட, எஜிபு கட்டாயமாக இருக்கிறது, அலல் இன்சானி எல்லா மனிதர்கள் மீதும், மஅரிஃபத்துஹா அந்த மூன்று அடிப்படைகளை அறிவது. அப்ப கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படைகள் என்ன என்று உன்னிடத்தில் கேட்கப்பட்டால், ஃபக்குல் நீ சொல்வாயாக. அப்ப இந்த இடத்துல இமாம் அவங்க பாடத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி, இதற்காக வேண்டிதான் இந்த நூலுக்கு பேரே மூன்று அடிப்படைகள் என்று வச்சிருக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்றால், கேள்வி பதிலுடைய பாணியில ஆரம்பிக்கிறாங்க. ஏன் என்று சொன்னா, எப்போதுமே மாணவர்களிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கவனம் அவங்க நல்ல ஒரு முழுமையா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான், அதாவது இமாம் அவங்களும் அந்த மாதிரி கேட்கிறாங்க. நிறைய ஹதீசுகள்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே போலதான், அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதே அமைப்புலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதை பின்பற்றி தான் இமாம் அவங்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்றாங்க. சரி, அப்ப மூன்று அடிப்படைகள், இதை கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மூன்று அடிப்படைகள் எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுல முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், மஅரிஃபத்துல் அபுதி ரப்பஹு, மஅரிஃபத் அறிந்து கொள்வது, அல்ல அபுதி அடியான், ரப்பஹு தனது இறைவனை. அப்ப நம்ம ஏற்கனவே இந்த விளக்கும் பொழுது சொல்லி இருக்கிறோம், அல்லாஹுவை அறிந்து கொள்வது எதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்வது என்று சொன்னால், அல்லாஹுடைய படைப்புகளை சிந்திப்பதன் மூலமாக நம்ம அல்லாஹுவை அறிய முடியும், அல்லாஹுடைய உள்ளமையை அறிய முடியும், அல்லாஹுடைய வல்லமையை அறிய முடியும், அல்லாஹுடைய ஞானத்தை ஆட்சி அதிகாரத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஏற்கனவே நீங்களும் எழுதி கொண்டு வந்திருப்பீங்க, நம்மளும் பாடத்துல நிறைய சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் சிந்தித்து பார்ப்பதற்காக நிறைய வசனங்கள்ல நமக்கு கட்டளை போடுகின்றா, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று. இப்ப உதாரணத்துக்கு சூரத்துல் ஆராப் 7வது அத்தியாயத்துல 185வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யம்துரு ஃபி மலகூத்தி ஸமாவாதி வல் அர்தி வமா கலக்கல்லாஹு மின் ஷைஇன். அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, வானங்களுடைய பூமியுடைய பேராட்சியிலே இன்னும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய பொருட்களிலும் அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க மாட்டார்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை பற்றி சிந்தித்தால் நீங்கள் படைத்தவனை அறிந்து கொள்ளலாம் என்று நமக்கு கட்டளை போடுகின்றான். அதே போல சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 190வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஇக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்களை பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் இரவையும் பகலையும் அவனுடைய அத்தாட்சிகளாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே போல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 164வது வசனம், 10 அத்தாட்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். அப்ப அதுல எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுதோ அல்லது அதில் எந்த ஒரு சிறிய அத்தாட்சியை சிந்திச்சாலும் நம்மை அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய உள்ளமைகளையும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல அல்லாஹுவை நம்ம அறிந்து கொள்வதற்கு இன்னொரு நமக்கு முக்கியமான வழி என்ன? அல்லாஹ்வுடைய வழி குர்ஆன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், புரியுதுங்களா? சரி, அப்போ ஒரு அடியான் குர்ஆனை சிந்தித்து பார்க்கணும், குர்ஆனை புரியணும், குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். அப்ப அதன் மூலமாகவும் அல்லாஹுவை அவன் அறிந்து கொள்ளலாம். சரி, அப்ப இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, தனது அடியான் தன்னுடைய ரப்பை அறிவது. அப்ப இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லயே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்று ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் தான் முக்கியமா இருக்குது, இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியமா இருக்கு. அதனால தங்களுடைய பிள்ளைகளை அவங்க எங்க படிக்க அனுப்புறாங்க? முதல் முதல்ல தங்களுடைய உலக படிப்புகள் பொருளாதார படிப்பை தான் கற்றுக்கொள்ள அனுப்புறாங்களே தவிர, அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வை பற்றி எனது பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனுப்புறாங்களான்னு சொன்னா கிடையாது. முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க காலையில மதரசாவுக்கு போவாங்க, அங்க போய் குர்ஆன் ஓதுவாங்க, மார்க்க விஷயங்களை படிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் பள்ளிக்கூடங்களுக்கு போவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தா பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டு விட்டன என்றால், காலையிலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, சாயந்தரம் வந்தாலும் அவங்களுக்கு வேலைக்கு மேல வேலை, சுமைக்கு மேல சுமை, மற்ற பொறுப்புகள். அப்ப அதனால முற்றிலுமாக மக்தப் மதரசாக்களிலிருந்தும் இஸ்லாமிய கல்விகளிலிருந்து நம்முடைய பிள்ளைங்க தூரமாயிடுறாங்க. அப்ப அதனாலதான் ரெண்டு கல்வியை சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதாக சில பேர் வந்து, அதாவது இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களை கொண்டு வர்றாங்க. அப்ப எப்படியோ நம்ம கண்டிப்பா முதன் முதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமான அடிப்படையான கல்வி என்ன? மார்க்க கல்வியில் அதுல முதலாவது என்ன? அல்லாஹ்வை பற்றிய அறிவு, ரப்பை படைத்த ரப்பை பற்றிய அறிவு. அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம அதுதான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வை தான் சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ் எங்க இருக்கான்னு சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வின் மேல அன்பு வைக்க சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வை பயப்பட சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து அடிப்படை விஷயங்கள். இதை நீங்க சின்ன குழந்தைகள்ல அவங்களுடைய பிஞ்சு உள்ளங்கள்ல அவங்க சிறுபிராயத்தில் இருக்கும்போதே பதிய வைத்து விட்டீர்கள் என்றால் அவங்க இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஈமானுடைய நிலையில வாழ்வாங்க, ஈமானுடைய நிலையிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு தௌஃபீக்கை அடைவார்கள். அப்ப பிஞ்சு உள்ளங்கள் அந்த ஈமானுடைய விஷயங்கள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அடுத்து காலங்காலங்களில் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்தாலும் கூட அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இல்மு கிடைக்காததுனால அவங்களுடைய வாழ்க்கையில பிடிப்பு, ஈமானிய இறை நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதில்லை. அப்ப முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்ன? மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது. சரி, இப்ப இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், மஅரிஃபத்து தீனிஹி அப்படி இருக்கு, மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு வ தீனஹு, தன்னுடைய தீனை அறிவது. நம்ம இதையும் முன்கூட்டி கொஞ்சம் சொல்லி இருக்கிறோம். அதாவது அல்லாஹுடைய தீன் என்பது என்ன? இஸ்லாம். அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய மூல ஆதாரங்களாகிய குர்ஆன் சுன்னாவிலிருந்து கற்றுக்கொள்வது, அதாவது அல்லாஹுவை எப்படி வணங்குவது, அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன, அல்லாஹ் தன்னை தடுத்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு அடியானும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பதை அதனுடைய மூல ஆதாரங்களிலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாமிய ஒருவர் கற்றுக்கொள்ள நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய இன்றைய நடைமுறையில நிறைய முரண்பாடுகள், நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. எனவே நமக்கு எதுதான் அசலு? குர்ஆனும் சுன்னாவும் தான் அசலே தவிர, இந்த ஊர்ல அப்படி செய்யறாங்களே, இந்த ஆலிம் அப்படி செஞ்சாரு, அந்த ஆலிம் அப்படி சொன்னாரு என்பது நமக்கு ஆதாரமாக ஆகாது. சரி, இப்ப அல்லாஹுடைய இந்த தீன், இந்த மார்க்கம் இருக்கிறது, இது வந்து ஏனைய மதங்களை போல உள்ள மதம் அல்ல. இது வந்து மனிதர்களுடைய எல்லா காலங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தேவைகளுக்கும் உரிய சட்டங்களை கொண்ட ஒரு நீதமான மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பது எல்லாருக்கும் சாத்தியமான ஒன்று. ஐரோப்பியர், அரபியர், அதே போல ஆசிய மக்கள், ஆப்பிரிக்கா மக்கள், இன்று எல்லா மக்களுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற முடியும், கடைபிடிக்க முடியும். அதே போல எல்லா காலத்திலுமே இந்த மார்க்கத்தை எல்லாரும் ஏற்று நடக்க முடியும். அப்ப இந்த மார்க்கத்துல எல்லா சிறப்புகளும் இருக்கின்றன. எந்த விதமான தீய, கெட்ட, ஒழுங்கினமான, அநீதியான செயல் எதுவுமே இஸ்லாமிய மார்க்கத்துல அறவே கிடையாது. அப்ப அதனாலதான் இந்த மார்க்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவான மார்க்கமாகவும், எல்லாராலையும் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாகவும், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கமாகவும் இருக்குது. முட்டாள்தனமான, மடத்தனமான, அல்லது அறியாமை நிறைந்த, அல்லது அநீதியான, அல்லது ஒருத்தருக்கு சாதகமா ஒருத்தருக்கு பாதகமா எந்த ஒரு சட்டத்தையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல பார்க்க முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மார்க்கம். எனவே படைப்புகளை படைத்த அல்லாஹுவாகிய அந்த ரப்பு எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். எல்லாருக்கும் எது தேவை, எது நீதி, எது ஒழுக்கம், எது அவர்களுக்கு நன்மை என்பதை அல்லாஹு தஆலா தான் மிக அறிந்தவன். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டமாக இருக்கக்கூடிய இந்த தீன் என்பது இதுதான் எல்லா காலங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மார்க்கம் இது. அப்ப இந்த தீனின்படி நடக்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி, எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையில வாழ்ந்தாலும் சரி, நமக்கு அது ஒரு சிரமமாக இருக்காது. மாறாக தீனை விட்டு வெளியே போறதுதான் சிரமம். எது சிரமம்? தீனை விட்டு வெளியே போறதுதான் சிரமமே தவிர தீன்படி வாழ்வது சிரமம் அல்ல. அதாவது எந்த விஷயத்துல நம்ம சொல்றோம்னு சொன்னா, இப்ப சில பேர் சொல்லுவாங்க, பொதுவா நம்ம சொல்றது உண்டு, இன்னைக்கு தீன்படி வாழ்றது சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லாம் மார்க்கத்தை பின்பற்றாம இருக்கும் பொழுது நம்ம மட்டும் அதை தனியா பின்பற்றினா மக்கள் நம்மளை குறை சொல்றாங்க, நம்மளை திட்டுறாங்க, பகிச்சு கொள்றாங்க. சோ அந்த அடிப்படையில சொல்றோம். ஆனா தீனின்படி வாழ்வதால எந்த சிரமமும் இல்லை என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லா நன்மைகளும் இந்த தீன்ல இருக்கு. ஒருத்தன் தீனை விட்டு வெளியே போனதான் அவனுக்கு பிரச்சனை. இப்ப இந்த பெண்கள் வெளியே போறாங்க, அவங்க புர்கா போட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா கெட்ட காஃபிர்களுடைய, கெட்ட மக்களுடைய பார்வை அவங்க மேல படாது. இன்னைக்கு பெண்கள் வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு போறாங்க, காஃபிர் பெண்கள் கைக்கு உர போட்டுக்கிட்டு போறாங்க, உடம்பெல்லாம் முந்தானியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுது, பத்திரிகைக்காரங்க கேட்கறாங்க, என்ன நீங்க இப்படி போறீங்களே, முஸ்லீம் பெண்கள் போற மாதிரி இவ்வளவு முக்காடு போட்டு போறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்கள் என்ன பதில் சொல்றாங்க அந்த பத்திரிகைக்காரங்களுக்குன்னு சொன்னா, எங்களுக்கு முஸ்லீம் பெண்கள் போடுறாங்களோ போடல அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க இந்த மாதிரி முகத்தெல்லாம் மூடாம போனோம்னு சொன்னா யாராவது ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு எங்களுடைய அழகை பார்த்துட்டு எங்களை விரும்புவான், ஒருதல பட்சமா எங்களை காதலிப்பான், அப்புறம் வந்து லவ் லெட்டர் கொடுப்பான், அப்புறம் ஐ லவ் யூ சொல்லுவான், நாங்க கேட்கலன்னு சொன்னா எங்க மேல ஆசிரியர் தூக்கி வீச்சிருவான். என்ன பதில் சொல்றாங்க? ஆசிரியர் தூக்கி வீச்சிடறான். அப்ப அதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க வந்து இந்த மாதிரி செய்யறோம்னு சொல்லிடு. இப்ப பாருங்க, இப்ப புர்கா போடுறதுனால பாதுகாப்பா நஷ்டமா? பாதுகாப்பு. அப்ப இதே போலதான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, என்னென்ன ஒழுக்கங்களை என்னென்ன சட்டங்களை அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு சொல்லி இருக்குதோ இது எல்லாவற்றிலையும் நமக்கு நன்மைதான் இருக்கு. இப்ப சமீப காலத்துல ஒரு பெரிய மாநகரத்தினுடைய ஒரு பெரிய போலீஸ் கமிஷனர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் மேல வந்து நிறைய வன்கொடுமைகள், பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லி அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து செய்தி தொடர்பு மாநாட்டை கேட்கும் பொழுது அப்ப அவர் ஒரே பதில் சொல்றாரு, இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த பிரச்சனைகள் வந்து யாருக்கு ஏற்படுது? முஸ்லீம் பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறது இல்லையே, மற்றவங்களுக்கு தானே இந்த பிரச்சனை ஏற்படுது, நீங்க அதை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நான் முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, முஸ்லீம் பெண்களுடைய ஆடை வந்து பாதுகாப்பான ஆடையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறது கிடையாது, மற்ற இந்து பெண்களுடைய ஆடைகள் வந்து பிறரை வந்து தூண்டக்கூடிய தீயவர்களுடைய இச்சையை தூண்டக்கூடிய ஒரு ஆடையா இருக்கிறதுனால இந்து பெண்களுக்கும் இந்த மாதிரி ஆடைகள் வந்து மோசமா அணியக்கூடிய பெண்களுக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கு என்று அவர் சொல்றார். அதே போல சமீபத்தில் கூட மதுரையில் ஒரு பெரிய சாமியார், அவர் என்ன சொல்றாரு, இந்து பெண்கள் சேலை கட்டுறதும் ஜாக்கெட் போடுறதும் இதுதான் பெண்களுடைய வன்கொடுமைக்கு காரணம், இந்து பெண்களும் முஸ்லீம் பெண்கள் மாதிரி தங்களை வந்து முழுமையா போத்தி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு அழகான அறிக்கையை விட்டார். அதுக்கு இந்த இந்துக்கள்ல உள்ள சைத்தான் சினிமா பெண்கள்லாம் அவர் வீட்டில் போய் சாணி அடிச்சாங்க, அவர் வீட்டில் போய் பெரிய கலாட்டா பண்ணாங்க. அப்ப இது முட்டாள்தனமான விஷயம், ஒருத்தங்க நல்ல விஷயத்த சொல்றாங்க, அதை கேட்டு சிந்திச்சு செயல்படுறதை விட்டுவிட்டு அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு மத சாயத்தை பூசுறதோ அல்லது அதுக்கு வந்து ஒரு இது வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்றது இருக்குது, இது தீமையைத்தான விலைக்கு வாங்கிக்கிறது. அதே போல சமீபத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா லண்டனுடைய அமெரிக்காவுடைய பெரிய பெரிய மினிஸ்டர்கள் மந்திரிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து அறப்பாவாடை, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா லண்டன் யூரோப் மக்கள் தான் வந்து இந்த ஸ்கர்ட் தான் போடுவாங்க, பாதி கால் வரைக்கும் உள்ள அந்த ஆடை தான் போடுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த ரெண்டு பெரிய மினிஸ்டர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்கர்ட் போடுறதுதான் பெண்களுக்கு வந்து பெரிய ஒரு அநியாயமா இருக்குது, அதாவது பெண்கள் மேல வந்து அத்துமீறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது, அதனால முஸ்லீம்கள் போடுற மாதிரியான முழுமையான ஆடையை போட்டாதான் பெண்களுக்கு நம்ம நாட்டில் பாதுகாப்பு கொடுக்க முடியுமே தவிர, எத்தனை செக்யூரிட்டி கேமரா வைத்தாலும் சரி, எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை நீங்க வந்து போலீஸுகளை போட்டாலும் சரி, அதனால நீங்க வந்து இந்த தீமைகளை தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள்ல சில பேர் ரொம்ப படிச்சிட்டோம் அல்லது வந்து நாங்க வந்து ரொம்ப வந்து மாடர்னா இருக்கிறோம் சொல்லிட்டு புர்காவை தூக்கி போட்டாங்க, அதே போல வந்து இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணாம போறாங்க, கடைசியில நாளடைவுல சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி அதாவது கேவலப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு புத்தி வருது. சமீபத்தில் பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சு, அந்த செய்தி என்னன்னு சொன்னா, முஸ்லீம் ஊர், அந்த ஊர் பெரிய சொல்றேன் உங்களுக்கு, நாகூர், அந்த முஸ்லீம் ஊர்ல ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை, அது என்ன செய்தது, தன்னுடைய அழகு அழகுக்கு தனக்கு அல்லாஹ் அழகு கொடுத்திருந்தான், அந்த அழகு வந்து அது அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தின்படி பேணாம தனக்கு அழகு இருக்கு என்பதாக மெட்ராஸுக்கு வந்து சினிமாவுக்கு வந்துச்சு. கடைசியில சீரழிஞ்சி எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாகி கடைசியில அதே நாகூர்ல தெருவுல கடந்து உடம்பும் தோளும் ஒட்டி போய் பார்க்கறதுக்கே பங்கரையாகி கடைசியில தெருவுலயே அதுக்கு மையத்தாகி போச்சு. அவ்வளவு காசு பணத்துல கொளிச்சு பல சினிமாக்கள்ல நடிச்சு பல பேரும் புகழும் அதுக்கு வந்து உலகத்துல கிடைச்சும் கூட கடைசியில என்ன, அதனுடைய நோயினால மக்களால் கைவிடப்பட்டு குடும்பத்தால் கைவிடப்பட்டு யாரெல்லாம் அவள் அழகா இருக்கும் பொழுது அவளை போற்றி புகழ்ந்து அவளை அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ எல்லாராலையும் கைவிடப்பட்டு கடைசியில ஒரு கேவலப்பட்ட ஒரு பிறப்பு இனத்தை போல அது வந்து ரோட்ல ஒரு ஓரத்துல பிச்சை எடுத்து அப்படியே அந்த ரோட்ல கடந்து செத்து போய் அந்த செய்தி வந்தது நம்ம சமீபத்தில் பேப்பர்ல பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து மக்கள் உணரணும். இன்றைக்கு முஸ்லீம் மக்கள்லையும் நிறைய பெண்கள் அப்படித்தான் கல்வி படிப்பு அழகு என்பதாக வந்து தங்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே போறாங்க, கடைசியில போனதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுடைய துன்யாவும் போச்சு அவங்களுடைய அழகும் போச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் போச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அதாவது சொல்லுவாங்கல்ல, இனி எல்லாம் போனதுக்கு பிறகு அவங்க உணர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த விஷயத்தை நீங்களும் உணரணும், நம்முடைய சகோதரிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீங்க உணர்த்தணும். அப்ப அல்லாஹுடைய தீன் இருக்குது, அந்த தீன்ல தான் நமக்கு எல்லா நன்மையும் இருக்கு என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்துவிடக் கூடாது, அல்லாஹுடைய தீன் நமக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி
அந்த கஷ்டத்துலதான் நமக்கு லேஸ் இருக்கு. எப்படி ஒருத்தர் மருந்து சாப்பிடுறாரு, இப்போ மருந்து சாப்பிடுறது கஷ்டமா ஈஸியா? மருந்து சாப்பிடுறது கஷ்டம், ஆனா அந்த மருந்து கஷ்டமான மருந்து சாப்பிட்டாதான் உடல் குணமாகும். அப்ப அந்த கஷ்டத்துக்குள்ளார என்ன இருக்கு? நன்மை இருக்கு, அவருடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கு. அதே போல கல்வி படிப்பது, இப்ப கல்வி படிக்கிறது கஷ்டம்தான், காலையில எந்திரிக்கணும், போகணும், வரணும், படிக்கணும், எழுதணும், மனப்பாடம் பண்ணணும். ஆனா அந்த கல்வியை கஷ்டப்பட்டு படிச்சா பின்னாடி என்ன இருக்கு? நல்ல வாழ்க்கை இருக்கு. அதே போலதான் அல்லாஹுடைய தீனு நம்ம பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு சில கஷ்டம், அதை பின்பற்றுவதில் கஷ்டமா தெரிஞ்சாலும் கூட அதுலதான் நமக்கு இம்மையுடைய நன்மை இருக்கு. மறுமையுடைய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தீன்ல நமக்கு மறுமையுடைய நன்மை என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். அப்ப நரகத்துல போறது கஷ்டமா லேசா? நரகத்துல போறது கஷ்டமா லேசா? அப்ப அல்லாஹ்வுடைய தீன நம்ம பேணும் பொழுது நம்மளை அல்லாஹுத்தால நரகத்துல, நரகம் என்ற கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கலாம். அப்ப இந்த தீன இந்த துன்யால பேணுவதில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் கூட நமக்கு என்ன இருக்கு? மறுமையில பெரிய கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. சரி, அதே போல மூன்றாவது, வ நபியஹு முஹம்மதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மார்க்கத்தினுடைய மூன்றாவது அடிப்படைகள் என்ன, அடிப்படை என்னவென்று சொன்னா, தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது என்றால் என்ன? அவங்களுடைய இபாதத்து எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன தௌஹீத போதிச்சாங்க, அவங்களுடைய அஹ்லாக் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பொருளாதார வாழ்க்கை, ஹலால் ஹராம பத்தி என்ன சொன்னாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், போதனை, ஒழுக்கம் என்று எல்லா விஷயங்களையும், நபியை குறித்து வந்திருக்கக்கூடிய, நபி சொன்னதாக நமக்கு பதிவு செஞ்ச எல்லா சஹீஹான விஷயங்களையும் ஒரு முஸ்லீம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அது எதை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும்? இன்ஜினியரிங் படிச்சா கிடைக்குமா? டாக்டர் படிச்சா கிடைக்குமா? அட்வொகேட் தொழில், ஆடிட்டர் தொழில் படிச்சா கிடைக்குமா? கிடைக்காது. அது எதை படித்தால் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை படிக்கணும். அப்ப ஹதீஸுகள் எங்க சொல்லிக் கொடுப்பாங்க? மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுப்பாங்க. இதே போல மார்க்க கல்வி வகுப்புகள்ல தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அதன் மூலமாகவும் நம்ம படிக்கணும், அது சம்பந்தப்பட்ட நல்ல நூல்களை வாங்கியும் நம்ம படிக்கணும். சரி, இப்ப இந்த சின்ன நூல்ல இமாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். இந்த மூன்று அடிப்படைகளை எப்படி மக்களுக்கு எளிதாக புரிய வைப்பது என்று. மூன்று அடிப்படைகள்ல முதலாவது அடிப்படை அல்லாஹுவை அறிந்து கொள்வது. இப்ப சொல்றாங்க, இங்கேயும் கேள்வி பதிலுடைய அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க, உன்னிடத்தில் கேட்கப்பட்டால், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டால், ஃபக்குல், நீ சொல், ரப்பி, ரப்பி அல்லாஹு, அதை சேர்த்து படிக்கும்போது ரப்பி அல்லாஹு படித்தாங்க, ரப்பி என் இறைவன், அல்லாஹு, அல்லாஹுவா, அல்லாஹ் ஆவான், அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ரப்பானி, அவன்தான் என்னை படைத்து வளர்த்து பரிபாலிக்கிறான். ரப்பா அதிலிருந்து வந்ததுதான் ரப்பு என்ற வார்த்தை. வ ரப்பா, இன்னும் படைத்து வளர்த்து பரிபாலிக்கிறான், ஜமீ எல்லா, அல் ஆலமீன், உலகத்தார்கள், எல்லா உலகத்தார்களையும், உலகத்தில் உள்ள எல்லோரையும் அவன்தான் பரிபாலி, படைத்து வளர்த்து பரிபாலிக்கிறான், தன்னுடைய அருள்களால், தன்னுடைய அருட்கொடைகளால். சரி, இப்ப கவனிங்க, அப்ப இந்த இடத்துல இமாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப ரப்பை நம்ம அறிந்து கொள்வது, நம்முடைய படைத்து வளர்த்து காக்கக்கூடிய நம்முடைய இறைவனை அறிந்து கொள்வது. அப்ப நம்முடைய ரப்பு, படைத்து வளர்த்து காக்கக்கூடிய நம்முடைய இறைவன் யார்? அல்லாஹ். சரி, இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுமே, அதாவது இந்த அல்லாஹ் என்ற இந்த பரிசுத்தமான வார்த்தை இருக்கிறது, இது அந்த ரப்புடைய பெயர். இப்ப ரப்பு என்பது அவருடைய குணப்பெயர், அதாவது படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இரட்சகன். அப்ப அந்த உண்மையான படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இரட்சகனுக்கு அந்த இரட்சகன் வைத்துக் கொண்ட பெயர் என்ன? அல்லாஹ் என்பது. அப்ப வெறும் ரப்பு என்று சொன்னா மட்டும் போதாது, அந்த ரப்பு யார் என்று நம்பணும்? அல்லாஹ் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்று இந்த அல்லாஹ் என்பதை சில மக்கள், அதாவது குறிப்பா முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், இது முஸ்லீம்கள் அவங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு கடவுள் பேர் போல இருக்கு. அவங்களுக்கு நீங்க இந்த சந்தேகத்தை போக்கணும். அதாவது அல்லாஹ் என்பது நாங்க ஏற்படுத்தின ஒரு கடவுள் கிடையாது. இது எந்த ஒரு இறைவனை இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய கடவுள் என்பதாக நீங்க நம்புறீங்களோ அந்த கடவுளுடைய பேர் தான் அல்லாஹ் என்பதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே போல சில அழைப்பாளர்கள் செய்யக்கூடிய தப்பையும் நீங்க இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, இப்ப அல்லாஹ்னு சொன்னா நான் முஸ்லிம்கள் ஓடி போயிருவாங்க, அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, இது ஏதோ நம்ம வேற ஏதோ பிரச்சாரம் பண்றோம் என்பதாக அவங்க தப்பா புரிந்து கொண்டு, நான் முஸ்லிம்கள்ட்ட பேசும் பொழுது அல்லாஹ் என்று பேசாம வெறும் இறைவன் கடவுள் ஆண்டவன் இப்படியே பேசி தங்களுடைய பேச்சை முடிச்சிடறாங்க, தங்களுடைய நூல்களையும் அப்படியே எழுதி முடிச்சிடறாங்க. இது சரியா தப்பா? பயங்கரமான தப்பு. ஏன்னு சொன்னா, நம்ம இறைவன் கடவுள் ஆண்டவன் என்பதை யாரை குறிக்கிறோம்? அதை கொண்டு அல்லாஹுவை குறிக்கிறோம். ஏன்னா வெறும் நீங்க ரப்பு ஆண்டவன் இறைவன் சொல்லிட்டா அவன் எதையும் விளங்கிக் கொள்ளலாம். அவன் வணங்கக்கூடிய பொய்யான தெய்வத்தையும் அவன் விளங்கிக் கொள்ளலாம். அல்லது அவன் கற்பனையில கடவுளுக்கு இறைவனுக்கு என்ன ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறானோ அந்த ஒரு கடவுளை அவன் விளங்கிக் கொள்ளலாம். அதனால நம்ம கடவுள் ரப்பு என்று சொன்னாலும் அந்த கடவுள் ரப்பு என்பவன் அல்லாஹ் என்பது அல்லாஹுதான் என்பதை நம்ம தெளிவுபடுத்தணும். அப்ப அல்லாஹ் என்ற வார்த்தையை கண்டிப்பா நம்ம சொல்லணும், உச்சரிக்கணும். நம்முடைய ரப்பு அல்லாஹ்ங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்ப அழைப்பாளர்கள் செய்யறதும் தப்பு. நான் முஸ்லிம்கள் வந்து தெரியாது, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அல்லது அவங்க வந்து புதுசா இருக்கேன்னு சொல்லி ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருப்பதும் தப்பு. அதே போல முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லாஹ் என்பதை இது ஏதோ முஸ்லீம்களுக்குள்ள கடவுள் என்று விளங்கி வச்சிருக்கிறதும் தப்பு. சரி, உன்னுடைய ரப்பு யார் என்று உன்னிடத்தில் கேட்கப்பட்டால் நீ சொல், ரப்பி அல்லாஹு, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று. அல்லது இவன் எப்படிப்பட்டவன், ரப்பானி, அவன் தான் என்னை படைத்து பரிபாலிக்கிறான். அப்ப ரப்பு என்ற அர்த்தத்துக்குள்ளார படைத்தல் என்ற அர்த்தமும் இருக்குது, அதே போல பரிபாலிப்பது. அது என்ன பரிபாலிப்பது? தமிழ்ல பரிபாலிப்பது என்றால் ஒரு பொருளை வந்து அதுக்கு தேவையானதை கொடுத்து அதை நல்ல முறையில கவனிச்சு வளர்ப்பது, அதுக்குதான் பரிபாலிப்பதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு தேவையானதை கொடுத்து அதை கண்காணிச்சு முழுசா வளர்த்து உருவாக்குறதுக்கு பேரு பரிபாலிப்பது என்று தமிழ்ல சொல்லப்படும். அப்ப ரப்பி, எனது இறைவன் அல்லாஹ், அல்லாஹுவாகுவான். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன், ரப்பானி, என்னை படைத்து பரிபாலிக்கின்றான். ரப்பா, இன்னும் படைத்து பரிபாலிக்கின்றான். ஜமீ அல் ஆலமீன், எல்லா படைப்புகளையும். பி நியமிஹி, தன்னுடைய அருட்களை கொண்டு. இப்ப பாருங்க, இந்த துன்யால என்னென்ன இருக்கோ இது எல்லாமே யாருடைய அருட்படை தான்? அல்லாஹ்வுடைய அருட்படை தான். இந்த உலகத்துல யாரும் எதையும் படைக்கவும் இல்லை, யாரும் எதையும் உருவாக்கவும் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் படைச்சது. அல்லாஹுதான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தது. யாரும் எதையும் புதுசா உருவாக்கவும் செய்யல. தங்களுடைய சொந்த ஒரு சக்தியை கொண்டு யாரும் எதையும் செய்யவும் இல்லை. இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நஹ்ல் 16வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடம் என்னென்ன அற்புதங்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாம் அல்லாஹ்வின் மூலமாகவே உங்களுக்கு கிடைத்தவை. அதே போல சூரத்து நஹ்லுடைய 18வது அத்தியாயம், இதே அத்தியாயம் 16வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணினால் நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தான் ரப்பு. அல்லாஹு தஆலா படைப்புகளை தன்னுடைய நிஅமத்தை கொண்டே அவன் வளர்க்கிறான், காக்கின்றான். இப்ப இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா யார்கிட்டயுமே எதையுமே கடன் வாங்கவோ அல்லது கேட்கவோ அவசியம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறான். எல்லாமே அல்லாஹுக்கு தான் சொந்தமானது. குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. வானம், பூமி, மலக்குகள், மனிதர்கள், ஜின்கள், அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்பதை நூற்றுக்கணக்கான வசனங்கள் உணர்த்துகின்றன. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன். அதுதான் சொல்றாங்க, வஹுவ மஅபூதி லைஸ லீ மஅபூதும் சிவாஹு, அவன்தான் நான் வணங்கக்கூடிய இறைவன். வஹுவ மஅபூதி, வஹுவ அவன்தான், மஅபூதுன் அதுதான் யாவ சேர்த்து மஅபூதி மஅபூதுன் இருக்கா, இந்த மஅபூதுன்னு சொன்னா வணங்கப்படும் இறைவன் அர்த்தம், அல்லது வணக்க வணங்கக்கூடிய வணங்கப்படக்கூடிய இறைவன். இப்ப மஅபூதி என்னுடைய, அப்ப என்னுடைய நான் வணங்கப்படும், நான் வணங்கும் கடவுள் யாரு, அல்லாஹ் தான். வஹுவ மஅபூதி, அவன் தான் என்னுடைய மஅபூத். லைஸ லி எனக்கு கிடையாது, மஅபூதுன் சிவாஹு அவனை தவிர வேறு ஒரு மஅபூத் வணங்கப்படக்கூடிய இறைவன் எனக்கு யாரும் கிடையாது. வஹுவ அவன் தான், மஅபூதி நான் வணங்கும் இறைவன் அல்லது என்னுடைய கடவுள் அல்லது நான் வணங்கக்கூடிய என்னுடைய கடவுள். லைஸ லி எனக்கு கிடையாது, மஅபூதுன் ஒரு மஅபூத் சிவாஹு அவனை தவிர. அப்ப இந்த இடத்துல இமாம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹுவை நீங்க ரப்பு என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் நீங்க ரப்பு என்று அவனை சொன்னதாக ஆயிடாது, மாறாக நீங்க என்ன செய்யணும், அவனை தான் உங்களுடைய மஅபூதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தில் வந்து வாசகத்தை வச்சே சொல்லணும், அல்லாஹுவை நம்முடைய ரப்பு என்று சொன்னா மட்டும் போதாது, என்ன செய்யணும், நம்ம அவனை நம்முடைய மஅபூதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ரப்பை ரப்பு என்று தெளிவா அறிந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்ப ரப்பு என்று கேட்டா நீங்க அல்லாஹ்னு சொல்றீங்க, ஆனா இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்தீர்கள் என்று சொன்னா அப்ப நீங்க அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை இந்த வாசகத்தை சொல்றேன், நல்ல கல்லுல ஆணி வச்சு எழுதுற மாதிரி உங்களுடைய கல்குல சிந்தனையில இதை எழுதிக்கணும். என்ன அர்த்தம், அதாவது ஒருவர் உனது ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்றாரு, ஆனா இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யறார், அப்படி என்றால் அவர் அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரை அவர் வணங்குகிறாரோ அவரைத்தான் அவர் ரப் என்று ஏற்றுக்கொண்டார். அப்ப நீங்கள் அல்லாஹுவை ரப் என்று சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் அப்போ உங்களுடைய மஅபூது யாராக மட்டும் இருக்க வேண்டும், அல்லாஹுவாக மட்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் உங்கள் மஅபூதாக இருக்கக்கூடாது. அப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் உங்கள் மஅபூதாக எடுத்துக்கொண்டால் அவர்களையே நீங்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டதாக ஆகிவிடும். அப்போ ஒரு மனிதர் ஒரு அப்துல் காதர் ஜீலானியை வணங்குறாரு, அவங்களுக்கு சுஜூது பண்றாரு, நேர்ச்சி பண்றாரு, அல்லது நாகூர்ல உள்ள ஷாவுல மீது அவங்களை வணங்குறாரு, நேர்ச்சி பண்றாரு, அங்க சுஜூது பண்றாரு. இப்ப இவர் வந்து, நான் வந்து ஷாஹுல மீது அவங்கள வந்து ரப்புன்னு சொல்லல, நான் வந்து அவங்கள அல்லான்னு சொல்லல, நான் வந்து அப்துல் காதர் ஜீலானிய வந்து ரப்புன்னு நினைச்சுக்கல, நான் சும்மா ஒரு பெரியவங்கிற அடிப்படையில சுஜூது பண்ணேன், அல்லது அவங்கள்ட்ட துவா கேட்டேன், அல்லது அவங்க வந்து அல்லாட்ட கேட்டு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டுதான் நான் செஞ்சேன் என்று இவர் சொன்னாலும் சரி, அவர் எப்படி செய்தவர் தான், அவர் யாருக்கு போய் சுஜூது நேர்ச்சி பண்ணாரோ அவர்களை ரப்பாக ஏற்றுக்கொண்டவராயிடுவாரு, அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொண்டவராக ஆக மாட்டார். அதுக்கப்புறம் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதெல்லாம் பொய், வீணா போயிடும். அப்ப இந்த விஷயத்தை பல உலமாக்கள் புரிஞ்சு கொள்ளாதனால தான் நாங்க வந்து ஷிர்க் செய்யல, நாங்க வந்து அல்லாஹ்வை மறுக்கலையே, அந்த காஃபிர்கள் வந்து அல்லாஹ்வை மறுத்தாங்க மக்கால, நாங்க அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்றோம், அல்லாஹ் தான் அல்லாஹ்வை தான் நாங்க தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு தான் நாங்க நோன்பு வைக்கிறோம், சும்மா நாங்க எங்களுடைய பெரியார்களை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி நாங்க அவங்களுக்கு சுஜூது பண்ணோம், நாங்க அவங்களுக்கு வந்து நேர்ச்சி பண்ணோம், நாங்க அவங்கள்ட்ட துவா கேட்டோம், இது எப்படி ஷிர்காவுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அடிப்படை அவங்க புரியல. அப்ப இந்த அடிப்படை அவங்க தெளிவா புரிந்து கொண்டால் அவங்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்படாது, இந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த அடிப்படை என்னவென்றால், நீங்கள் ஒருவரை ரப்பு என்று சொன்னால் அந்த ஒருவரை தான் நீங்கள் மஅபூதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை மஅபூதாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் தான் உங்களுடைய ரப்பு. அப்ப உங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் யாரை மட்டும்தான் மஅபூதாக ஏற்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் மஅபூதாக ஏற்க வேண்டும். அப்ப நீங்க அல்லாஹ் அல்லாதவரை மாபூதாக எடுத்துக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் தான் எங்களது ரப்பு என்று நாவால் சொன்னாலும் அந்த நாவால் சொன்னதை உங்களது செயல் பொய்ப்பித்து விடுகிறது. நாவால் நீங்கள் சொன்னதை உங்களுடைய செயல் பொய்ப்பித்து விடுகிறது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அப்ப இதுக்கு ஆதாரம் பத்தலீலும் ஆதாரமாவது கௌலுஹு தஆலா, உயர்ந்தவனாகிய அவனுடைய கூற்று. என்ன கூற்று? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹுக்கு அகிலத்தார்களின் இறைவனாகன. சரி, அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். எதுக்கு பின்னாடி பயன்படுத்துறான்? அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மையாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து வளர்த்து பக்குவப்படுத்தக்கூடியவன் கூடியவனான அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்லி. அப்ப அல்ல ஆலமீன் சொன்னா இந்த அல்லாஹை தவிர உள்ள எல்லாத்தையும் ஆலமீன் என்று சொல்லப்படும். வகுல்லு மன் சிவல்லாஹி, அல்லாஹை தவிர உள்ள எல்லாம் ஆலமுன், அதை ஆலம் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி எத்தனை ஆலம் இருக்கு? வானம் ஒரு ஆலமு, மலக்குகள் ஒரு ஆலமு, மனிதர்கள் ஒரு ஆலம், ஜின்கள் ஒரு ஆலம், கடல் ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாத்தையும் இது ஒன்னொன்னு ஒரு ஒரு ஆலம். அப்ப இப்படி எல்லா ஆலம்களையும் படைத்தவன் யாரு? படைத்து வளர்த்து பக்குவப்படுத்தக்கூடியவன் அல்லாஹு தஆலா. அப்ப அன வாஹிதுன் மின் தாலிகல் ஆலமீ, அந்த ஆலமிலிருந்து நானும் ஒருவன். அப்ப என்னையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய இறைவன் யாரு? அல்லாஹ் என்பது உறுதியாயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்ப இமாம் அவங்க சொல்லும் பொழுது வஹுவ மஅபூதி லைசலி மஅபூதுன் சிவாஹும் சொன்னாங்க. சரியா? இப்ப இதுக்கு என்ன நம்ம குர்ஆனுடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றோம்னா, சூரா அல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 25வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், இதற்கு முன்னாடி நாம் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் நாம் வஹியின் மூலமாக கட்டளையிடாமல் இல்லை. அன்னஹு நிச்சயமாக விஷயமாகுவது, லா இலாஹ இல்லா அன்ன, என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. ஃபஅபுதூனி, ஆகவே என்னை மட்டுமே வணங்குங்கள். அந்த ஆயத்தை எடுத்து பாருங்க, 21-25 இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஒருத்தன் தான் மாபூது, என்னை தவிர மாபூது யாரையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதை ரொம்ப தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிடுகின்றான். அதே போல சூரத்துல் பையினா 98வது அத்தியாயம், அதுல படிங்க, ஒமா உமீரு 5வது வசனம், ஒமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத وَيُؤْتُ الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், வழிபாடுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் அனைத்தையும் விட்டு விலகி இஸ்லாத்தின் பக்கமே சாய்ந்திருக்க வேண்டும். அப்ப இது எல்லாம் எதுதான் உணர்த்துது? அல்லாஹ்வை மட்டும்தான் மாபூதா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாமே இந்த வசனம் ஃபுல்லா. இல்லா அலி அபுதுல்லா முஸ்லிசின் லஹுதீன், அதே போல தொழுகை நிறைவேற்றுகிறது. தொழுகை யாருக்குள்ள இபாதத்து? தொழுகை யாருக்குள்ள இபாதத்து? அல்லாவுக்குள்ள இபாதத்து. ஜக்காத்து யாருக்குள்ள இபாதத்து? அல்லாவுக்குள்ள இபாதத்து. அப்ப இபாதத்துகள் எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான். கேட்கப்பட்டால் மன் ரப்புக, உனது ரப்பு யார் என்று சொல், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். அல்லதி ரப்பானி வ ரப்பா ஜமீஅல் ஆலமீன பினிஅமிஹி. அப்ப இதா கீல லக, உன்னிடத்தில் கேட்கப்பட்டால், பிம அரஸ்த ரப்பக, பிம எதை கொண்டு அல்லது எப்படி, அரஸ்த அறிந்தாய், ரப்பக உன் இறைவனை, உன் இறைவனை நீ எப்படி அறிந்தாய், எதன் மூலம் அறிந்தாய் என்று கேட்கப்பட்டால், நீ பதில் சொல், பி ஆயாத்திஹி அவனுடைய வசனங்களை கொண்டு, வ மஹ்லூகாத்திஹி அவனுடைய படைப்புகளை கொண்டு. அப்ப அவனுடைய அத்தாட்சிகள், அத்தாட்சிகள் என்றால் குர்ஆனுடைய வசனங்களை சொல்லலாம், வ மஹ்லூகாத்திஹி அவனுடைய படைப்புகள். அப்ப குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் அவனுடைய படைப்புகளை கொண்டும் நாம் அல்லாஹுவை ரப்பு என்பதாக அறிந்து கொண்டோம். அல்லாஹுவை நாம், அவன் இருக்கிறான், அவன் தான் வணங்க தகுதியானவன் என்பதை அறிந்து கொண்டோம். அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்னன்னு சொன்னா, அல்லைலு, இரவு ஒன்னஹார் பகல் வஷம்சு சூரியன் வல் கமர் சந்திரன் ஒமின் மஹ்லூ காத்தி இன்னும் அவனுடைய படைப்புகளில் உள்ளவைதான் அஸ்ஸமாவாத்து அஸ்ஸபுஉ ஏழு வானங்கள் வல் அர்துனஸ்ஸபுஉ இன்னும் ஏழு பூமிகள் ஒமன் ஃபீஹின்ன இன்னும் அவற்றில் உள்ளவைகள் உள்ளவர்கள் இன்னும் ஒமா பைனஹுமா அந்த வானங்கள் பூமிகளுக்கு இடையில் உள்ள எல்லாம் ஒவ்வொரு வானத்துக்கு இடையில உள்ளதும் சரி அதே போல வானத்துக்கும் பூமிக்கு இடையில உள்ளது அப்புறம் ஒவ்வொரு பூமிக்கும் இடையில உள்ளது இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல உள்ளவை. இப்ப பாருங்க இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41வது அத்தியாயத்துல சொல்கிறார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். எனவே நீங்கள் சூரியனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் மாறாக இவற்றை படைத்த அல்லாஹுக்கே நீங்கள் சஜிதா செய்யுங்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன் நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க அல்லாஹுக்கே நீங்க சஜிதா செய்யுங்க சூரியன் சந்திரனுக்கு சஜிதா செய்யாதீங்க. அப்ப அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சஜிதாவை யாருக்கும் செய்யக்கூடாது அல்லாஹை தவிர வேற யாருக்கும் அவர் செய்யக்கூடாது. அதே போல அல்லாஹுடைய இந்த கூற்றையும் இரண்டாவதாக சொல்றாங்க 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல இன்ன நிச்சயமாக ரப்பக்கும் உங்களது இறைவன் உங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய உங்களுடைய இறைவன் அல்லாஹு அல்லாஹுதான். அல்லது அவன் இப்படிப்பட்டவன் அவன் தான் வானங்களை படைத்தான் வல் அர்ஸ இன்னும் பூமியை படைத்தான் ஃபீ சித்தத்தி ஐயாமில் ஆறு நாட்களில் சும்ம பிறகு இஸ்தவா அவன் உயர்ந்து விட்டான் அலல் அரசி அரசுக்கு மேல் அரசுன்னு அல்லாஹ்வுடைய கட்டில் அல்லாஹ்வுடைய அந்த கட்டிலுக்கு மேல் அவன் உயர்ந்து விட்டான் யுஷில் லைல இரவை கொண்டு அந்நகார பகலை மூடுகிறான் அல்லது இரவால் பகலை மூடுகிறான். அப்ப இரவு வெளிச்சமா இருக்குது பகல் வந்தவுடன் அந்த வெளிச்சத்தை அப்படியே கவர் பண்ணிடுது வெளிச்சம் போய் இரவாகிடுது. அந்த இரவு அந்த பகலை பின்தொடர்கிறது ஹசீசன் தீவிரமாக. அப்ப பகல் வந்த மாதிரி இருக்குது அப்படியே சீக்கிரமா முடிஞ்சு இரவு வந்துடுது. அப்ப பகல் வந்ததற்கு பிறகு இரவு அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வஷம்ச இன்னும் சூரியனை படைத்தான் வல் கமர சந்திரனை படைத்தான் வன் நுஜூம நட்சத்திரங்களை எப்படி முசஹராத் அம்ரிஹி அவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டவையாக முசஹராத் கட்டுப்பட்டவையாக உட்பட்டவையாக பி அம்ரிஹி அவனது கட்டளைக்கு. அப்ப சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் நட்சத்திரங்களா இருக்கட்டும் இரவு பகல் வானங்கள் பூமி இவையெல்லாம் யாருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவை. அல அறிந்து கொள்ளுங்கள் லஹு அவனுக்கே சொந்தமானது அல் ஹல்கு படைப்பதும் வல் அம்ரு அதிகாரம் செலுத்துவதும். தபாரக அல்லாஹு தபாரக பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அகிலங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் மிக பாக்கியம் உள்ளவன். அப்ப இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகளை அவனுக்கு நமக்கு அத்தாட்சியாக அவனுடைய உள்ளமைக்கும் அவன் தான் வணங்க தகுதியானவன் என்பதற்கும் அத்தாட்சியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கவுனிங்க இப்ப பாருங்க இமாம் அவர்கள் சொல்றாங்க வர்ரப்பு ஹுவல் மஅபூது. அப்ப ரப்பு என்பவன் தான் அல் மஅபூத் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வர்ரப்பு ஹுவல் மஅபூது. அப்ப ஏற்கனவே இந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா உனது ரப்பு யார் என்றால் அல்லாஹ் என்று சொல் வஹுவ மஅபூதி அவன் தான் என்னுடைய மஅபூது லைசலி மஅபூதுன் சிவாஹு. அப்ப அதே விஷயத்தான் இங்க திரும்ப இன்னும் அழுத்தமா சொல்றாங்க வர் ரப்பு ஹுவல் மஅபூத் ரப்பு தான் அல் மஅபூத் வணங்கப்பட வேண்டும். கவுனிங்க வர் ரப்பு ஹுவல் மஅபூத். அப்ப ரப்புக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கிறோம் அல் ஹாலிக் அல் மாலிக் அல் முதப்பிர் சொல்லி புரியுதா. ரப்பு என்பதுல ஹல்கு மில்கு தத்பீர் சொல்லியிருக்கோமா இல்லையா முன்னாடி. இப்ப ரப்பு என்பதுக்குள்ளார இந்த மூணு அர்த்தம் இருக்கும். ஒன்னு அல் ஹாலிக் படைப்பவன் இன்னொன்னு அல் மாலிக் அவற்றுடைய சொந்தக்காரன் அல் முதப்பிர் அவற்றை நிர்வகிக்கக்கூடியவன் வளர்த்து பரிபாலித்து நிர்வகிக்கக்கூடியவன். இப்ப இந்த சிபத்தை உடைய ரப்பு தான் அல் மஅபூத் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், இவன் தான் மாபூத். இப்ப இதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னா, யா ஐயுஹன்னாஸ் மக்களே, சூரத்துல் பக்கராவுடைய 21வது வசனம். ஏற்கனவே நம்ம பல நேரங்களில் இந்த வசனத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், தாவாவுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். யா ஐயுஹன்னாஸ் மக்களே, உஃபுது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும் உங்களது ரப்பை வணங்குங்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்கள் எல்லாரையும் பார்த்து, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யாரெல்லாம் மனிதர்கள் தங்களை சொல்வாங்களோ எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு, உங்களது ரப்பை வணங்குங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, இப்ப யாரிடத்துல போய் உன்னை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய உனக்கு சொந்தக்காரனாகிய உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா, ஈசா நபியை சொல்ல மாட்டாங்க, மரியமை சொல்ல மாட்டாங்க, அல்லது கற்சிலைகளை சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு சாய்பாபாவையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் வணங்குவது என்று வரும் பொழுது எல்லாரையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அதனால அல்லாஹ் என்ன சொல்றா, யார நீங்க ரப்புன்னு ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அப்ப அதுதான் முக்கியம், ரப்பு தான் மாபூதை தவிர ரப்பு அல்லாதவர்கள் மாபூதாக இருக்க முடியாது. ஒரு விஷயம் வச்சா, ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றா, ரப்புங்கிறவன் எப்படிப்பட்டவன் என்ன அல்லாவுக்கு தெரியும். இந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து சைத்தானுடைய லாஜிக்குள்ளவங்க, கிறிஸ்துவவாதிகள் சொல்லிட்டு. அப்ப அல்லாஹு தஆலா ரப்பாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், ரப்பு என்ற பெயர் யாருக்கு தகுதியானது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தவன், வல்லதீன, இன்னும் எவர்கள் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களோ உங்களுக்கு முன் உள்ளவர்களையும், அதாவது நம்முடைய மூதாதைகள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். அப்ப உண்மையான தக்குவா வர வேண்டும் என்றால், உண்மையான கடவுள் பக்தி வர வேண்டும் என்று சொன்னா, அப்ப யாரெல்லாம் வணங்கணும், படைச்ச இறைவனைத்தான் வணங்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் தான் உண்மையிலேயே தக்குவா இறையச்சம் இறைபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்காமல் சிலைகளையோ சிலுவைகளையோ அதே போல வந்து நபிமார்களையோ வணங்குறாங்களோ, அவங்க வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு தான் பக்தி உள்ளவங்க மாதிரி காட்டிப்பாங்க. திரைக்கு பின்னாடி அவங்கள விட பெரிய கிரிமினல் உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லா அசிங்கமான கேவலமான கள்ளத்தனமான எல்லா பாவங்களையும் அவர்கள் சைலண்டா செய்து முடித்து விடுவார்கள். அப்ப உண்மையான தத்துவா வர வேண்டும் என்றால் யாரை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்றா, மக்களே உங்களது ரப்பை வணங்குங்கள்னு சொல்லி. அப்ப உலகத்துல யாருமே தாங்கள் வணங்கக்கூடிய கற்சிலைகளையோ சிலுவைகளையோ ஜீசஸையோ அல்லது எந்த ஒரு தெய்வத்தையோ எந்த ஒரு சாமியாரையோ தங்களது ரப்புன்னு சொல்றதில்லை. அப்ப படைத்த இறைவன் ஒருவனை தானே நீங்க ரப்புன்னு சொல்றீங்க, அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அப்ப இபாதத்தையும் அந்த ரப்புக்கு செய்யணும்னு முதல் பகுதியில அல்லாஹ் சொல்லி முடிச்சிடறான். அடுத்த பகுதியில அல்லதி ஹலகக்கும்னு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ரப்புன்னு ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் அந்த ரப்பு எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்தவனாக இருக்க வேண்டும். என்ன, ஒரு சில பேர் வாதத்துக்காக வேண்டி அல்ல தர்க்கத்துக்காக வேண்டி, சரி நாங்க இவங்களையே ரப்பாக்கிட்டு போயிடுறோமே, யார சாய்பாபாவையே ரப்பாக்கிறோமே, ஜீசஸையே நாங்க ரப்பாக்கிறோம், அல்லது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே நாங்க ரப்பாக்கிறோம், இந்த சிலையே நாங்க ரப்பா எடுத்துக்கொள்றோம், எனவே நாங்க அந்த சிலைக்கு இபாதத்து பண்றோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அந்த முட்டாளுக்கு பிறந்த முட்டாள்களே அது எப்படி ரப்பா ஆகும், தப்பு யாருன்னு சொன்னா அல்லதி ஹலகக்கும், அவன் உங்களை படைச்சிருக்கணும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களையும் அவன் படைச்சிருக்கணும். படைத்தவன் தான் ரப்பாக ஆக முடியுமே தவிர, படைக்கப்பட்ட கற்சிலைகளோ ஜீசஸோ மேரியோ இந்த சிலுவைகளோ சாய்பாபாக்களோ அல்லது சாமியார்களோ எப்படி ரப்பாக ஆக முடியும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா, மனசுல பதியுதா? ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனசுல பதியல புரியலன்னா நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன், ஜஅல லகும், உங்களுக்கு அவன் ஏற்படுத்தி இருக்கிறான், அல் அர்த பூமியை, எப்படி பிராஷன், விரிப்பாக. அப்ப ஒரு விரிப்பு எப்படி இருக்கும், நம்ம அதுல படுத்து ஓய்வு எடுக்கலாம், தங்கிக் கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹு தஆலா இந்த பூமியை நமக்கு அமைத்திருக்கிறான். வானத்தை பினான், நமக்கு ஒரு முகடாக கட்டிடமாக ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் அவன் இறக்கி இருக்கிறான், மினசமா, இம்மேகத்திலிருந்து, மா அன், மழை நீரை, அவன் வெளியாக்குகிறான், பிகி, அந்த மழை நீர் மூலமாக, மினசமராத்தி, கனிவர்க்கங்களை. அப்ப வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மழை பொழியுது, பூமியிலிருந்து விளைச்சல்கள் வருது, ரிஸ்கண்டக்கும் உங்களுக்கு உணவாக. அப்ப கனி வர்க்கங்கள்னு சொன்னா அதுல எல்லாமே வரும், பழங்கள் வரும், தானியங்கள் வரும், கீரை வகைகள் எல்லாம் வரமே இந்த கனி வர்க்கங்கள் சமராத் என்பதில் எல்லாமே வந்துடும். ரிஸ்கண்டக்கும் உங்களுக்கு வாழ்வாதாரமாக, உங்களுக்கு உணவாக. எனவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் லில்லாஹி அல்லாஹ்விற்கு அந்தாதன் இணைகளை சமமானவர்களை. நீங்களும் அறிந்து கொண்டிருக்க, எதை அறிந்து கொண்டிருக்க, அவை இணையாக்கப்படுவதற்கு தகுதியானவை அல்ல என்பதை அறிந்து கொண்டிருக்க, அவை ரப்பு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க, அல்லாஹ் ஒருவன் தான் மஅபூதாக இருப்பதற்கு தகுதி உள்ளவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்க, நீங்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நீங்கள் யாரையும் சமமானவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். அப்ப இமாம் அவங்க சொன்னாங்க அர் ரப்பு ஹுவல் மஅபூத், கவனிக்கிறீங்களா மேல, ஒரு ரப்பு ஹுவல் மஅபூத், ரப்பு தான் மஅபூத் என்பதற்கு எவ்வளவு அழகான குர்ஆனுடைய வசனத்தை நமக்கு எடுத்து சொல்லித்தராங்க. கால் இப்னு கஸீரின் ரஹிமஹுல்லா, இப்னு கஸீர் என்ற குர்ஆன் விரிவுரையாளர், இவங்க ஹிஜ்ரி 774 இறங்குறாங்க. இவங்க ஒரு பெரிய குர்ஆன் விரிவுரையாளர், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர். அப்ப இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க, அல் ஹாலிகு லிஹாதிஹி அல் அஷ்யாயி, இந்த வஸ்துக்களை படைத்தவர், அல் ஹாலிகு லிஹாதிஹி அல் அஷ்யாயி, இந்த வஸ்துக்களை படைத்தவன், ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதத்தி, அவன்தான் இபாதத்துக்கு தகுதியானவன். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, அல் ஹாலிகு படைத்தவன், லிஹாதிஹி அல் அஷ்யா இந்த வஸ்துக்களை, ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதத்தி அவன்தான் இபாதத்துக்கு தகுதியானவன். அப்ப இப்படி வஸ்துக்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு தான் இபாதத்துக்கு தகுதியானவன். அப்ப முதல் அடிப்படையில இதுவரைக்கும் அவங்க என்ன சொல்லி வருகிறார்கள் என்று சொன்னா, ரப்பு அதாவது அல்லாஹ், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டால் உன்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லு. அப்ப ரப்புக்கு அர்த்தம் என்ன, படைத்து வளர்க்கக்கூடியவன், எல்லா படைப்புகளையும் படைத்து வளர்க்கக்கூடியவன். அப்ப அந்த ரப்பு தான் நம்முடைய மஅபூது, அவனை தவிர வேற மஅபூது யாருமே கிடையாது. அப்ப அல்லாஹ்தான் ரப்பு என்பதற்கு குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு உதாரணமாக ஆதாரமாக சொன்னாங்க. இரண்டாவது, உன்னுடைய ரப்பை நீ எப்படி அறிந்து கொண்டாய், அவன் தான் படைச்சா, அவன் தான் வந்து இவ்வளவு இந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் என்றோ அவன் இருக்கிறான் என்பதை நீ எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்கப்படும் பொழுது அதுக்கு சொல்றாங்க, அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டும் படைப்புகளை கொண்டும் அறிந்து கொண்டாய் என்று சொல்லு. அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ன, இரவு பகல் சூரியன் சந்திரன், அதே போல அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்ப திரும்ப என்ன சொல்றாங்க, ரப்பு ஹுவல் மஅபூத், ரப்பு தான் மஅபூதாக இருக்க வேண்டும், ரப்பை தான் நம்ம மஅபூதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அவங்க சொன்ன ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அப்ப இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்றை கடைசியா சொல்றாங்க, அல் ஹாலிகு லிஹாதிஹில் அஷ்யாஇ, இந்த வஸ்துக்களை படைக்கக்கூடியவன் தான், ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதத்தி, இபாதத்துக்கு தகுதியானவன். அப்ப இந்த முதலாவது விஷயத்துல நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னு சொன்னா, அல்லாஹுவை தான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமது ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான், அந்த அல்லாஹ் தான் நம்முடைய மஅபூது, அவனை தவிர வேற மஅபூது நமக்கு கிடையாது. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இபாதத்துடைய வகைகள், இபாதத்துனா எப்படி என்னென்ன வகையான இபாதத்து இருக்கு, அந்த இபாதத்துகளை எப்படி நம்ம அல்லாஹுக்கு மட்டும் பரிசுத்தமா செய்யறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க. நம்ம